திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பார்ந்த நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் அருளிய மார்க்கபந்து ஸ்தோத்திரம் தமிழ் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
ஸ்ரீ குருப்யோ நமஹ. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நம. சோமமானந்த சம்பூர்ணம் சோமார்த்த கிருத சேகரம் தக்ஷிணாபிமுகம் தேவம் தக்ஷிணாமூர்த்திமாஶ்ரயே சர்வஶ்ருங்காரசோபாட்யாம் ஸ்மயமானமுகாம்புஜாம் விதீந்திரவிஷ்ணுநமிதாம் கலயே கல்பகாம்பிகாம் ஸ்மரதாம் சர்வபாபக்னம் மயூரபுரநாயகம் சர்வஜனஹ்ருதாவாஸம் கபாலீசமஹம் பஜே. சிவா திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. பூழிமலி திருவாதபூரர் திருத்தால் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெலாமுணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹர நர்த்தன மகாகணபதின் பஜே. எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருவடிகளையும், மீனாட்சி அம்பிகை சமேத சுந்தரேஸ்வர சுவாமிகள் திருவடிகளையும், ஏலவார் குழலி சமேத ஏடகநாத சுவாமி திருவடிகளையும், அகிலாண்டேஸ்வரி சமேத மூலநாத சுவாமி திருவடிகளையும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி, இன்றைய தினம் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவரால் இயற்றப்பட்ட மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதன் தமிழ் அர்த்தத்தினை யதாமதி சிந்திக்க உள்ளோம். இத்தருணத்தில் இந்த ஒரு மங்களகரமான நிகழ்வினை இணையதளம் மூலம் ஏற்படுத்தி கொடுத்த சைவம் .org என்ற இணையதளத்தினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும், அவர்கள் நீடூடி வாழ எல்லாம் வல்ல கற்பகாம்பால் சமேத கபாலீஸ்வர பெருமானின் திருவடிகளில் எனது பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் நாம் காண இருக்கக்கூடிய பக்தி கிரந்தம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தம் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும். இதனை இயற்றியவர் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவர் ஆவார். ஸ்தோத்திரத்திற்கு அர்த்தம் கூறுவதற்கு முன்பு அந்த ஸ்தோத்திரத்தினை இயற்றியதான அந்த நூலாசிரியர் ஸ்தோத்திர கர்த்தா அவரை பற்றியதான ஒரு விளக்கம் அவசியம் தேவைப்படுகிறது. அந்த அளவிற்கு இவருடைய தொண்டானது சைவ சமயத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் அதிகமாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. இப்பேற்பட்டதான அப்பைய தீட்சிதர் என்பவரை பற்றியதான ஒரு வாழ்க்கை குறிப்பினை நாம் சிறிது சிந்திப்போமாக. ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் என்பவர் 1520 முதல் 1593 வரை இடைப்பட்டதான காலங்களில் இவர் வாழ்ந்தார் என்று ஆதாரபூர்வமாக தெரிகின்றது. எனவே இவருடையதான காலம் 16வது நூற்றாண்டு என திண்ணமாக தெரிகின்றது. இவர் ஆரணி என்பதான ஊருக்கு அருகில் உள்ள அடையப்பழம் என்று சொல்லக்கூடியதான ஒரு கிராமத்தில் பிறந்தவர். இவருடையதான தந்தையாரது பெயர் ரங்கராஜாத்வரின். இவருடைய தந்தையாருக்கு வக்ஷஸ்தலாச்சாரியர் என்பதான மற்றொரு பெயரும் இருப்பதாக தெரிய வருகின்றது. ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்கள் தனது தந்தையாரிடமே அனைத்து கல்விகளையும் கற்றார் என்றெல்லாம் நமக்கு தெரிகின்றது. இவருடைய தந்தையாரானவர் கிருஷ்ணதேவராயர் என்ற அரசனுடையதான அவையில் அவைப்புலவராக இருந்தவர். பழங்காலத்தில் ஒவ்வொரு அரசனுக்கும் அவைப்புலவர் என்பதான ஒருவர் இருக்கக்கூடும். அந்த வகையில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான தந்தையாரான ரங்கராஜாத்வரின் அல்லது பக்ஷஸ்தலாச்சாரியர் என்பவர் இந்த கிருஷ்ணதேவராய அரசனுடையதாக அவைப்புலவராக திகழ்ந்தார் என்று நம்மால் உணரப்படுகிறது. இந்த அப்பைய தீட்சிதர் என்பவருக்கு அவருடையதான இயற்பெயர் யாதெனில் விநாயக சுப்பிரமணியம் என்பது அவருடையதான திருப்பெயராக அமைந்தது. அப்பைய தீட்சிதர் என்று அப்பைய என்று ஒருவாறு ஒரு செல்லமாக கூப்பிடுவோம் அல்லவா, அந்த பெயரே பிற்காலத்தில் அவருக்கு நிலையான திருப்பெயராக அமைந்தது என்றெல்லாம் பல விஷயங்கள் காணப்படுகின்றது. இவர் மட்டும் அல்லாமல் இவருடையதான வம்சத்தினர் அனைவரும் சம்ஸ்கிருதத்தில் நல்ல புலமை வாய்ந்தவராக இருந்துள்ளனர் என்று நம்மால் உணர முடிகிறது. உதாரணமாக இவருடையதான வம்சத்தினர் நீலகண்ட தீட்சிதர், சிவானந்தயதி போன்றவர்களும் மிகச்சிறந்ததான சம்ஸ்கிருத நூலாசிரியர்களாக இருந்தனர் என்றெல்லாம் நம்மால் உணர முடிகிறது. எனவே இவரது பாரம்பரியமே சம்ஸ்கிருதத்தின் மேல் அளவு கடந்ததான அபிமானம் கொண்டவர்களாக திகழ்ந்தனர், அதுவும் 16வது நூற்றாண்டில் என்பதை நாம் உணர வேண்டும். 16வது நூற்றாண்டு என்ற பொழுதே நமக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தோம் என்றால் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையே பல போட்டிகள் இருந்தன. அதனை தொடர்ந்து அவைதிக மதங்களான ஜைனர்கள் பௌத்தர்கள் போன்றவர்களும் அக்காலத்தில் நமது தமிழகத்தில் தலை தூக்க முயற்சித்தனர். அவ்வாறு இருந்தால் சனாதன வைதிக சைவ வைஷ்ணவ போன்றதான மதங்களின் அழிவு ஏற்பட்டுவிடும் என்ற நிலை இருந்த சமயத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர், திரு நிகமஞான தேசிகர் போன்றவர்கள் அனைவரும் சைவத்திற்கு உறுதுணையாக இருந்தனர். அச்சமயத்தில் வேதாந்த தேசிகர் போன்றவர்கள் வைணவத்திற்கு உறுதுணையாக இருந்தனர். எனவே சனாதன வைதிக சைவ வைஷ்ணவ சித்தாந்தங்கள் அல்லது மதங்கள் அவைகள் தழைத்தோங்குவதற்கு இதை போன்றதான பெருமக்கள் மிகவும் உறுதுணை புரிந்தார்கள் என்றால் அது மிகையல்ல. ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதர் அவர்களுக்கு தனிப்பெருமை உண்டு. அது யாதெனில் சதுரதிக சதக்ரந்த நிர்வாகா என்று இவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு. சதுரதிக சத 104. சதுகு என்றால் 4, அதிக சத, அதாவது 104 கிரந்த நிர்வாகக கிரந்தத்தை இயற்றியவர். நாம் அனைவரும் இன்று ஒரு செய்யுள் எழுத வேண்டும் என்றாலே அது மிகப்பெரியதான ஒரு சிரமசாத்தியமான விஷயமாக இருக்கக்கூடியதான இக்காலத்தில் நமது தமிழகத்தை சேர்ந்ததான ஒருவர் அவர் 104 கிரந்தங்களை இயற்றியுள்ளார் என்று ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் 108 நூல்களை இயற்றியுள்ளார் என்றெல்லாம் கூறுகிறார்கள். குறைந்த பட்சமாக வைத்தாலும் கூட இவர் 104 செய்யுள்களை இயற்றியவர் என்று நம்மால் உணர முடிகிறது. 104 அதை கூட்டினாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான எண் 5, சாக்ஷாத் சிவபெருமானுடையதான திருமுகங்கள் 5. இந்த அப்பைய தீட்சிதருடையதான திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது. புரட்டாசி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இவர் திரு அவதாரம் செய்தார். இவருடையதான திருநக்ஷத்திரம் நேற்றைய தினம் மிக விமர்சையாக இவருடையதான பக்த பெருமக்களால் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எனவே இத்தருணத்தில் இன்றைய தினத்தில் ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்ற நூலின் அர்த்தத்தினை கூறுவது சாலச் சிறந்தது என்று நினைத்தமையினால் இன்றைய தினம் இந்த சொற்பொழிவானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அப்பைய தீட்சிதரும் கூட வேலூர் சின்ன பொம்மை பூபாலர் என்ற ஒரு அரசரால் போஷிக்கப்பட்டவர். எவ்வாறு இவருடைய தந்தையாரானவர் கிருஷ்ணதேவராயருடையதான அரசவையில் ஒரு அவைப்புலவராக இருந்தாரோ அதை போல இந்த அப்பைய தீட்சிதரும் வேலூர் சின்ன பொம்மை பூபாலன் என்று சொல்லக்கூடியதான அரசருடையதான அரசவையை அரசவையில் அவைப்புலவராக இருந்தார் என்பதான குறிப்பும் காணப்படுகின்றது. இவர் இந்த சின்ன பொம்மை பூபாலர் மட்டுமல்லாமல் சின்ன திம்மன் வேங்கடபதி போன்றதான அரசர்களாலும் இவர் போஷிக்கப்பட்டார். இவருடையதான அணிதர சாதாரணமான ஒரு திறமையினை கண்டு மகிழ்ந்ததான அரசன் இவருக்கு கனகாபிஷேகம் செய்து வைத்தார் என்றெல்லாம் கூட கூறப்படுகின்றது. இந்த அப்பைய தீட்சிதர் என்பவர் தனது கடைசி காலத்தினை சிதம்பரத்தில் கழித்தார் என்பதான ஒரு சிறு குறிப்பு மட்டும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே 1520 முதல் 1593 சரியாக 73 வயது வாழ்ந்ததான திரு அப்பைய தீட்சிதர் அவர்கள் சம்ஸ்கிருதத்தில் மிக புலமை வாய்ந்தவராக திகழ்ந்தார். இவர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான அனைத்து விதமான நூல்களையும் இயற்றியுள்ளார். உதாரணமாக காவியம், ஸ்தோத்திரம், வேதாந்தம், நியாயம், வியாக்கரணம் என்றெல்லாம் தமிழில் கூற வேண்டும் என்றால் கவிதை, பக்தி இலக்கியம், தத்துவ நூல், சம்ஸ்கிருத இலக்கணம், சம்ஸ்கிருத அணி, எவ்வாறு தமிழில் அணிகள் எல்லாம் கூறுகிறோமோ, ஓமை போன்றதான அணிகள் அனைத்தும் கூறுகிறோமோ அதை போல அணிகள். மேலும் இவருக்கு வைதிக சமயம் தழைத்தோங்க வேண்டும் என்பதே இவரது அடிப்படை குறிக்கோளாக இருந்தமையினால் அதன் விளைவாக இவர் முன்பே கூறியதை போல சதுரதிக சதக்ரந்த நிர்வாககா என்றபடி 104 நூல்களை இயற்றியுள்ளார் என்ற பொழுதிலும் பிரதானமாக இவரால் இயற்றப்பட்ட மிகவும் பிரசித்தமான நூல்கள் என ஒரு சில நூல்கள் இருக்கின்றன. அவைகள் யாதென காண்போம். சிவார்க்கமணி தீபிகா, நியாயரக்ஷாமணி, சித்தாந்த லேச சங்கிரகா, பரிமளம், சாதுர்மத சார சங்கிரகா, யாதவாபியுதய வியாக்கியா, யாதவாபியுதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவியமானது வேதாந்த தேசிகர் என்ற வைணவ ஆச்சாரியரால் இயற்றப்பட்டது. அதற்கு இவர் வியாக்கியானம் செய்துள்ளார். வரதராஜஸ்தவம், குவளையானந்தம், இது முன்பு கூறியதை போல இந்த அணி போன்றவைகளை பற்றி கூறக்கூடியது. இதை நீங்களாக மார்க்கபந்து ஸ்தோத்திரம், துர்கா சந்திரகலா ஸ்துதிஹி, அபீத குச்சாம்பிகா ஸ்தவஹா, ஹரிஹர அபேத ஸ்துதிஹி, மானசோல்லாச ஸ்துதி என்றெல்லாம் நாம் பார்த்துள்ளோம். எனவே இந்த பெருமகனானவர் சைவம், வைதிக, சனாதன தர்மங்கள், மதங்கள் தழைத்தோங்க இவர் பலவாறான நூல்களை இயற்றியுள்ளார் என்று நம்மால் உணர முடிகின்றது. அந்த வரிசையில் இன்று நாம் காணக்கூடியதான ஒரு நூல் மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும். இது ஸ்தோத்திரம் என்பதான ஒரு வகையை சார்ந்தது. மார்க்கபந்து ஸ்தோத்திரம் இந்த சொல்லினை மூன்றாக பிரிக்கலாம். மார்க்க என்றால் வழி, பந்து என்றால் துணைவன் அல்லது உறவினன், ஸ்துதி என்றால் துதி, தமிழில் துதி என்று சொல்கிறோம் அல்லவா, அது சம்ஸ்கிருதத்தில் ஸ்துதி என்று சொல்லப்படுகிறது. எனவே மார்க்க என்றால் வழி. இந்த ஸ்தோத்திரத்தின் பொருட்டு செவிவழி செய்தியும் ஒன்று காணப்படுகின்றது. அது யாதெனில், அப்பைய தீட்சிதர் அவர்கள் தான் வளர்த்ததான மதமே சிறந்தது என்று அவர் அந்த மதத்தின் பொருட்டு பல பிரச்சாரங்கள் செய்ததான சமயத்தில் மற்ற மதத்தினரால் அவருக்கு இன்னல் ஏற்பட்டதாகவும், அந்த இன்னலின் விளைவாக இவருக்கு வழியில் இவர் பிரயாணம் செய்யும் சமயத்தில் இவருக்கு ஏதோ இன்னல் ஏற்பட்டதாகவும், அந்த இன்னல் தீருவதற்காக இவர் இந்த ஸ்தோத்திரத்தினை செய்தார் என்பதான ஒரு செவிவழி செய்தி காணப்படுகின்றது. இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதை இவர் விரிஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதான, வேலூரில் இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடியதான திருக்கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய மார்க்க சகாயேஸ்வரர் என்பதான ஒரு சிவனாரின் பொருட்டு இவர் இந்த பக்தி செய்யுளை செய்துள்ளார் என்பதான ஒரு குறிப்பு நம்மால் உணர முடிகின்றது. எனவே இந்த பக்தி செய்யுள் என்பது மார்க்கபந்து ஸ்தோத்திரம். மார்க்க என்றால் முதலிலேயே கண்டோம் வழி, பந்து என்றால் துணைவர் அல்லது நலம் விரும்பி, உறவினன் என்றெல்லாம் கூறலாம். ஸ்தோத்திரம் என்றால் அடுத்தபடியாக அதற்கு வரப்போகிறோம். ஸ்தோத்திரம் என்றால் குணசங்கீர்த்தனாத்மகம் ஸ்தோத்திரம் என்று அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. குணசங்கீர்த்தனாத்மகம், ஏதாவது ஒரு தெய்வத்தின் மேல் அவரது குணங்களை தெல்ல தெளிவாக பாடக்கூடிய ஒன்றிற்கு பெயர் ஸ்தோத்திரம் என்று பெயர். எனவே வழித்துணைவராக இருக்கக்கூடிய மார்க்கசகாயேஸ்வரர் என்ற பெயருடைய வேலூரில் விரிஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவனாரின் மேல் இயற்றப்பட்டதான சிவனாரின் பெருமைகளை விளக்கக்கூடியதான ஒரு பக்தி செய்யுள் இந்த மார்க்கபந்து ஸ்தோத்திரம் என்பதாகும்.